Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organisation a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோரியவர்களின் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டால் அவர்கள் தங்களின் சொந்த நாடுகளுக்கு திரும்ப வேண்டும். ஆனால் அப்படி அவர்கள் சொந்த நாடு திரும்ப மறுத்தால் அவர்களை சிறைக்கு அனுப்ப அரசுக்கு அதிகாரம் தரும் சட்ட முன்வடிவை ஆளும் லேபர் அரசு நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளது. இந்த பின்னணியில் புகலிட கோரிக்கையாளர்களான தமிழ்ச்செல்வன் மற்றும் அபிஷேக் ஆகியோரையும், தமிழ் ஏதிலிகள் கழகத்தின் பேச்சாளர் ரேணுகா இன்பகுமார் அவர்களையும் நமது SBS ஒலிப்பதிவு கூடத்தில் சந்திக்கிறோம். அவர்களோடு உரையாடுகிறார் ரைசல். வணக்கம் தமிழ்ச்செல்வன், அபிஷேக், ரேணுகா, உங்க மூணு பேருக்கும் வணக்கம்.
வணக்கம்
தமிழ்ச்செல்வன். நீங்க 27 வயது இளைஞர். இப்ப ஆஸ்திரேலியா பொறுத்தளவுல வந்து நீங்க 15 வயதுல வந்திருக்கிறீங்க. அப்படி பார்த்தா ஒரு 12 ஆண்டுகள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்க. உங்க அந்த சோக கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
நான் வந்து 2009 இறுதி யுத்தம், தமிழருக்கு நடத்தப்பட்ட இறுதி யுத்தத்தால் யுத்தத்துக்களை வந்து நான் பாதிக்கப்பட்டினான். அதில் வந்து எங்களோட அண்ணாவராலும் யுத்தத்தில் வந்தவர். ஸோ 2012 ஆண்டு வந்து அங்கே இருக்கிற நிலைமையில் வந்து போட்டில் வந்து 21 நாள் பயணத்தில் வந்து ஆஸ்திரேலியா கிறிஸ்மஸ் ஐலண்டுக்கு வந்துடுறாங்க. நான் வந்து இறங்கி வந்து அங்கே கேம்பில் வந்து ஒரு வருஷமாக இருந்துட்டு அதுக்கு பிறகு வந்து வெளியில் கம்யூனிட்டி சேலர் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஹைஸ்கூல் வந்து 10ஆம் ஆண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 12ஆம் ஆண்டு மட்டும் படித்தேன். HSC எக்ஸாம் என்ட்ரன்ஸ் பண்ணான். அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து போயிடலாம் இருந்தது. என்னோட ப்ரீச்சிங் விசா தான் இருந்தது அந்த டைமில். ப்ரீச்சிங் ஈ வந்தது தான் அந்த டைம்லேருந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ப்ரீச்சிங் ஈயில் இருக்கிறதால ஸ்டடி ரைட்ஸோ ஒன்றும் இல்லை, வந்து யூனிவர்சிட்டி போயிடலாது. அதால் ஸ்டடிஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி போட்டு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் வந்து என்னோடய 18 வயசில் வேலை ஸ்டார்ட் பண்ணாமல் வந்து ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ நான் வந்து கடந்த 8 வருஷமாக அங்கே வேலை செய்கிறேன். அங்கே மிஷின் வந்து மிஷின் ஆப்ரேட்டராக வேலை செய்கிறேன் வந்து. இப்போ வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
இப்போ உங்களுக்கு இப்போ ஸ்டடி ரைட் இருந்திருந்தால் நீங்கள் படிச்சிருந்துருக்கலாம் இல்லையா?
ஓ, ஸ்டடி ரைட் இருந்தால் நான் இப்போ படிச்சிருந்துருக்கலாம். படித்து நான் வேறு ஒர்க்குகளுக்கு இருந்திருக்கலாம் வந்து.
இப்போவும் படிக்க முடியாது?
இல்லை, இப்போ வந்து எங்களுக்கு அந்த எங்களோட விசா கண்டிஷன் வந்து நம்ம படிக்கலாம் வந்து.
இப்போ 12 ஆண்டுகளாக இங்கே இருக்கிறீங்க. இப்போ உங்களை வந்து அகதியாக அரசு அங்கீகரிக்கலையா?
இல்லை, இன்னும் வந்து அவங்க அந்த அங்கீகரிக்க இல்லை. எங்களை 12 வருஷமாக எங்களுக்கு அங்கீகரிக்கலை. எங்களோட கேஸ் வந்து இப்போ கோர்ட்ஸில் தான் இருக்குது வந்து. ஸோ ஒரு தடவை வந்து கோர்ட்ஸால் வந்து நாம் வந்து அகதி எங்களோட கேஸ் வந்து அக்செப்ட் பண்ணி IEEE திருப்பி ரிஜெக்ட் பண்ணி திருப்பி வந்து 2019 வந்து கோர்ட்ஸுக்கு போட்டு இப்போ 4-5 வருஷமாக வந்து கோர்ட்ஸில் இருக்கு வந்து.
இப்போ நீங்கள் 12 ஆண்டுகளாக இப்போ அகதியாக அங்கீகரிக்கப்படலை அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பெரிய பாதிப்பு இதில்?
எங்களுக்கு நான் வேலை செய்கிறோம், ஆனால் வந்து என்னோட குடும்பம் எல்லாம் நான் 15 வயசில் வந்தாலும் என்ன குடும்பம் எல்லாம் வந்து இலங்கையில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து கடைசி 12 வருஷமாக நான் பார்க்கவும் இல்லை வந்து. அவங்களும் என்ன பார்க்கல, வேற ஒரு நாட்டுக்கு வந்து பார்க்கல வந்து. வேறு இல்லாட்டா நம்ம இப்போ பெர்மனன்ஸில் இருந்திருந்தால் நம்ம வேற ஒரு நாட்டுக்கு போய் அங்கேருந்து பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அதுக்குரிய எங்களுக்கு அதுக்குரிய ஒரு வாய்ப்பு ஒன்றும் இல்லை வந்து. அதோடு வந்து இப்போ நாங்கள் கூடுதலான படிப்பை வந்து நாம் படிக்கலாம் கிடக்கு. எங்களுக்கு அந்த ஒரு இப்போ எங்களுக்கு அந்த அடுத்த கட்ட வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்ள இப்போ பார்க்கணும்னா மேரேஜோ ஒன்றுமே நம்ம பண்ணிடலாம் கிடக்கு வந்து. அதுக்குரிய செய்தி இல்லை. மற்ற எங்களுக்கு வந்து இப்போ ஓனாக வந்து நம்ம கம்பெனியோ பிஸ்னஸோ ஒரு நம்ம ஒரு வேலைக்கு போனாலும் எங்களுக்கு பெர்மனன்ஸ் தான் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து. எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபீல்டில் மைனிங் இண்டஸ்ட்ரி இருக்குது வந்து. மைனிங் இண்டஸ்ட்ரி போகிறாண்டாலும் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட் கேட்குறாங்க. ஸோ அதால் வந்து நம்ம அதுக்கே என்ட்ரு பண்ணிடலாம் இருக்குது. ஒரு ஒரு முற்றுப்புள்ளியிலே இருக்கிறோம் வந்து. அங்கால தொடரலாம் கிடக்கு லைஃப்பை வந்து.
அதாவது இந்த திரிசங்கு சொர்க்கம்னு தமிழில் சொல்லுவாங்க. மேலேயும் போக முடியாது, கீழேயும் போக முடியாது, இந்த நடுவில் நின்றுட்டு இருக்கிறோம்.
நடுவில் இடப்பட்டு இருக்கிறோம்.
அவர் ஆபத்தும் இல்லை, ஆனால் எதிர்காலம் பற்றி ஒரு நம்பிக்கையும்
இல்லையோ.
அரசியல்வாதிகள் எல்லாம் சந்திச்சிருக்கீங்க தானே? என்ன சொல்கிறாங்க?
இப்போ நாங்கள் அரசியல்வாதியே இப்போ இந்த மாதம் போய் சந்திக்கினாங்க. போன மாதம் போய் சந்திக்கினாங்க. லேபர் கட்சி மற்றது கிரீன் கட்சி மற்ற இண்டிபெண்டன்ஸோடையும் போய் சந்திச்சினாங்க. இண்டிபெண்டன்ஸ் அண்ட் க்ரீன் கட்சி வந்து அவங்க இப்போ லேபர் கவர்மெண்ட் செஞ்சது வந்து ஃபுல்லாக வந்து ஏன்னா 12 வருஷமாக அகதிகளை இப்படி வச்சுருக்கக்கூடாது. அதோட வந்து நாங்கள் வந்து சின்ன வயசில் எல்லோரும் வந்து சின்ன வயசில் வந்தது வந்து நாங்கள் போய் சந்திச்சாங்களாம். சின்ன வயசில் வந்தது ஸோ அதால் வந்து அவங்க இப்போ எங்களுக்கு நிலையான வாழ்க்கை இல்லாதால அவங்க வந்து சொல்கிறாங்க வந்து நம்மளுக்கு எதிர்காலம் இருக்கணும், ஸோ கட்டாயம் வந்து எங்களுக்கு வந்து நிரந்தர குடியிருப்பு வந்து எல்லா இருக்கும் வழங்கணும்னு சொல்லி வந்து என்னென்னு சொன்னால் வந்து இப்போ எல்லோரும் வந்து இப்போ 9000 பேர் இருக்கிற 9000 பேரும் ஃபாஸ்ட்ராக் சிஸ்டம் என்ற இதால் தான் நாம் நிராகரிக்கப்பட்டாங்க வந்து. ஸோ அந்த ஃபாஸ்ட்ராக் சிஸ்டத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் வந்து. அப்போ வந்து எதிர்கட்சியாக இருந்த லேபர் கட்சியும் ஏற்றுக்கொண்டிருக்கணும், அது வந்து சட்டப்படிப்பில்லையானு சொல்லி ஃபாஸ்ட்ராக் சிஸ்டம் ஃபெயிலியர்னு சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஸோ இப்போ வந்து அந்த ஃபாஸ்ட்ராக் சிஸ்டத்தை வந்து அவங்க வந்து இன்னும் எடுக்கல வந்து அந்த ஃபாஸ்ட்ராக் சிஸ்டத்திலே எல்லாருமே இருக்கிறோம் வந்து.
அபிஷேக், நீங்கள் வந்து 11 ஆண்டுகளாக ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்க, 7 வயதில் வந்தீங்க, இப்போதைக்கு 18 வயது. உங்கள் சோக கதை வந்து கொஞ்சம் சங்கடமானது தான், அந்த இளம் வயதில் வந்து வந்துட்டு இப்படியே இருக்கிறீங்க. உங்கள் கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
நான் 7 வயசு வரைக்கும் ஸ்ரீலங்காவில் அம்மாவோடு தான் இருந்தேன். நான் தமிழர்களுக்கு எதிராக நடந்த அந்த போரில் என் அப்பா எனக்கு 1 வயசு இருக்கக்குள்ள அவர் செத்துட்டார்.
அவர் எப்படி இறந்தார்?
என் அப்பா வந்து எனக்கு 1 வயசு இருக்கக்குள்ள தமிழர்களுக்கு எதிராக நடந்த அந்த போரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஸோ அதனால் எனக்கு அங்கே இருக்கிறது எனக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு அம்மா 2013 என்னையும் கூட்டிகிட்டு போட்டில் வலிக்கிட்டா. 1 மாதம் 9 நாள் போட்டில் இருந்துட்டு நாங்கள் போய் பெர்த்தில் இறங்கினோம். நாங்கள் அங்கே 3 மாதம் டிடென்ஷன் சென்டரில் இருந்துட்டு அப்புறம் டாவினுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. டாவினில் 2.5 இயர்ஸ் இருந்துட்டு அப்புறம் இங்கே சிட்னிக்கு மாற்றிட்டாங்க. சிட்னியில் 2 மந்த்ஸ் இருந்துட்டு அப்புறம் பிரிட்ஜின் வீசாவில் வெளியில் விட்டுட்டாங்க. 2019 எங்களுக்கு கோர்ட்ஸில் ஹியரிங் இருந்தது, ஆனால் அங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எங்களோட கேஸை. பட் இன்னும் கோர்ட்ஸில் தான் இருக்குது. பட் இப்போதைக்கு பிரிட்ஜின் வீசாவில் விட்டுருக்காங்க. பட் எந்த ரைட்ஸும் இல்லை.
இப்போ வந்து எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? எந்த ரைட்ஸ்
இல்லை? ஸ்டடி ரைட்ஸ் இல்லை, ஒர்க் ரைட்ஸ் இல்லை, அதோட சேர்த்து மெடிக்கேரும் இல்லை எங்களுக்கு.
அப்போ நீங்கள் வேலைக்கும் போக முடியாது, படிக்கவும் முடியாது, எந்த ரைட்ஸும் இல்லை. அப்போ என்ன செய்கிறீங்க நீங்கள்?
நான் ஹைஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ நான் இப்போ வரைக்கும் சும்மா தான் இருக்கிறேன். ஆனால் என்னோட ப்ரைமரி ஸ்கூல் ஹைஸ்கூல் படித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து வேலைக்கு போகிறாங்க, இல்லாட்டி யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க. அவங்களோட லைஃப் அவங்க கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஆனால் நான் எதுவுமே செய்ய முடியாமல் இப்படி இருக்கிறேன். ஆனால் எல்லா செய்கிறதுக்குரிய ஆசையும் எனக்கு இருக்கு. இப்போ யூனிவர்சிட்டிக்கு போய் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் படிக்கிறன்ற ஆசையும் இருக்குது. ஆனால் எல்லா ஆசையும் இருந்து என்னால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது எனக்கு.
நீங்கள் 7 ஆண்டுகள் தான் ஸ்ரீலங்காவில் இருந்துருக்கிறீங்க, அதை விட அதிகமான ஆண்டுகள் 11 ஆண்டுகள் இங்கே இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து மோர் ஆஸ்திரேலியன் தான் ஸ்ரீலங்கா இல்லையா? நீங்கள் அரசியல்வாதிகள்ட்ட இதை பற்றி பேசுனீங்களா? என்ன சொல்கிறாங்க?
போன மாதம் போய் கழிச்சப்போ அவங்க சொன்னவங்க லைக் அவங்க ஒத்துக்கொள்கிறாங்க எங்களுக்கு நடந்தது, இப்போ எந்த ரைட்ஸும் இல்லாமல் இருக்கிறது அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. அதை ஆனால் என்னதையும் சேர்த்து மற்றவங்களோட கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் எந்த இப்போதைக்கு எந்த முடிவும் இல்லை.
அடுத்து இப்போ புதிதாக ஒரு சட்ட மூலம் ஒரு பில் வந்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. ரிஃப்யூஜியாக கிளைம் பண்ணி அவர்களின் அப்ளிகேஷன் விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டால் அவர்கள் வந்து அவங்க நாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படணும் அப்படின்னு. ஒருவேளை அவர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்ப மறுத்தால் அவர்களை வந்து ஜெயிலில் கொண்டு வைக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு சட்ட மூலம் அல்லது பில் வந்து நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு முன்வைக்கப்பட்டிருக்கு. அந்த அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க ரேணுகா? நீங்கள் வந்து சட்டம் பயிலும் மாணவி இல்லையா?
I think that the new legislation is very hypocritical, because why is it that when a refugee finds that their homeland is unsafe and if they do not want to be deported back, why is it that we should be putting them into jail? Is that not a crime itself? And the Labor government, by using the new legislation after they said when they were opposing the coalition about the fast track system being unfair, why is it they're using the same system to continuously make this ongoing cycle of refugees be rejected and placed in jail for a prolonged period of time? Why are we continuing that?
Reduga, ipo vandu oru refugee vandu alladhu vandu asylum seeker vandu avaroda application vandu reject aayirukku, avaru vandu naattukku pomaatten solraru, appo avaru enga dhaan kondu vekkiradhu, appo jail la dhaan anupanum abingira maadhiri seller vandu indha sattatha aadhirikkraangale.
So the Labor government is using the fast track system to say whether a refugee is genuine or not. However, the Labor government said that the fast track system is not fair. It's discriminatory. So why is that we're using that system to say whether a refugee is genuine or not? And the Australian government is able to provide humanitarian visas to individuals who find that the homeland is unsafe. Why is it the refugees who are already in this country are not being able to be provided permanent protection? There are cases where families are separated because one person is given permanent protection, the other individual is not. That's how broken our system is. So why is it that we have to pick and choose which refugees should be given permanent protection when all refugees are genuine refugees?
அபிஷேக், 18 வயதுக்காரர், பதினோரு ஆண்டுகள் வந்து இந்த நாட்டில் இருக்கிறீங்க, 7 வயசில் வந்துட்டு 11 ஆண்டுகளை வந்து இங்கே கழிச்சிருக்கிறீங்க. ஒரு ஸ்ரீலங்கனை விட நீங்கள் வந்து ஒரு ஆஸ்திரேலியன், ஆனால் உங்களுக்கு இந்த ரைட்ஸும் தரப்படலை. இந்த பின்னணியில் நீங்கள் அரசிடம் எதிர்பார்க்குறது என்ன?
என்ன எதிர்பார்க்குறேன்னா, லைக் ஒரு ஆள் அகதியாக இல்லையான்னு முடிவு செய்கிற அந்த டைம் பீரியட் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் எல்லாருக்கும் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நான் வரக்குள்ள 7 வயசு, இப்போ 18 வயசு, 11 வருஷமாக சரியான முடிவும் இல்லாமல் பின்தங்கி போயிருக்கிறேன். இப்போ போன வருஷம் ஸ்கூல் முடிச்சுட்டு லைக் என்னோட படித்த எல்லோரும் யூனிவர்சிட்டி அப்படி போயிட்டாங்க. இப்போ இந்த ஒழுங்கான ஸ்டடி ரைட்ஸ் ஒர்க் ரைட்ஸ் இல்லாதனால என்னால் யூனி போக முடியலை. இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு எனக்கு தந்தால் கூட, எனக்கு ஒரு 23-24 வயசில் எனக்கு ஒர்க் ரைட்ஸ் ஸ்டடி ரைட்ஸ் தந்தால் கூட, அதுக்கு பிறகு என்னால் யூனி போய் படிக்கிறது கஷ்டம். என்ன மாதிரி 2 வயசுலேயும் சரி, என்னை விட கொஞ்சம் கூட வயசுலேயும் சரி, நிறைய பேர் ஸ்கூலை முடிச்சுட்டு லைக் யூனிவர்சிட்டி டேஃப் வந்து போக முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒர்க் ரைட்ஸ் ஸ்டடி ரைட்ஸ் கொடுக்கப்பட்டால் நல்லமன்னு நான் சொல்கிறேன்.
தமிழ் செல்வன், நீங்கள் வந்து அரசிடம் எதிர்பார்க்குறது என்ன?
நான் வந்து இந்த அரசாங்கத்திட்ட வந்து, இப்போ நாம் 12 வருஷமாக வந்து எல்லோரும் இங்கே இருக்கிறோம், வந்து அகதியாக வந்து இருக்கிறோம். அதனால் வந்து எங்களுக்கு ஒரு நிரந்தர குடியுரிமை வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும் வந்து நாங்கள் அரசிட்ட கேட்டுக்கொள்கிறோம். வந்து எங்கள் எல்லாருக்கும் வந்து தரணும் நிரந்தர குடியுரிமை. ஏன்னு சொன்னால் வந்து 12 வருஷம்ன்ற வந்து ஒரு கொஞ்சம் காலம் இல்லை வந்து. ஸோ ஒருத்திட்ட இப்போ நான் வந்து என்ன பார்க்க போனால், 15 வயசுலேருந்து 27 வயசு மட்டும் இங்கே இருக்கிறோம் வந்து. ஸோ என்னோடய ட்ரீமை வந்து என் அந்த வயசில் அச்சீவ் பண்ணலாம் போயிட்டு வந்து. ஸோ இப்போ வந்து அந்த ட்ரீமை நான் திருப்பி வந்து கட்டிப்பிடிக்கலாது வந்து. ஸோ அதனால் இந்த வயசில் இருக்கிற, இப்போ இந்த வயசு மாதிரி 15 வயசில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இப்போ தான் அவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுற வயசு. அவங்க வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்தால் 12 வருஷத்தால் இந்த மாதிரி தான் நிரப்புகிறாங்க. இவங்களுக்கு நிரந்தர குடி கொடுக்காட்டா அவங்க இன்னும் 12 வருஷத்தால் இவங்களுக்கு இந்த பிரச்சனை முடியுமோ தெரியல. அந்த வயசில் வந்து நான் இப்போ என்னெல்லாம் நினைக்கணும் அந்த நிலைமை தான் திருப்பி அவங்க நிற்க போகிறாங்க. ஸோ அது வந்து நடக்கக்கூடாதான் நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க எல்லாருக்கும் வந்து 9 பேருக்கும் விசா நிரந்தர குடிமை கொடுத்தால் வந்து அவங்க வந்து அவங்களோட ட்ரீமாயும் அவங்களோட ஒரு நிரந்தர வாழ்க்கையும் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து அமைச்சிக்கொள்ளுவாங்க வந்து. ஆஸ்திரேலியா நாட்டில் வந்து ஸ்கில் ஷார்ட்டேஜ் வந்து இருக்குது வந்து, இப்போ வந்து இருந்து ஒன்று இருக்குது. ஸோ வந்து இருக்கிற 9000 பேர்லையும் பார்க்க போனால் எல்லோரும் நர்ஸ், மற்றது ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி வேலை செய்கிறாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பேரும் ஏற்கனவே வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆக்கள் வந்து 12 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து இவ்வளோ பேருக்கும் விசாவை கொடுத்து நிரந்தரமாக அந்த வேலையில் நிறுத்துறதுக்கு வந்து ஒரு பிரச்சனையுமே இருக்குது அதை நான் நினைக்கிறேன்.
மிக்க நன்றி ரேணுகா, அபிஷேக், தமிழ்ச்செல்வன், உங்கள் மூவருக்கும் நன்றி.
மிக்க நன்றி அண்ணா.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.